அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பாரிஸில் நடந்து வரும் சீதோஷ்ண நிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்வுகள் குறித்த செய்திக்குறிப்பு, தமிழகத்தில் தொடரும் கனமழை பற்றிய செய்தி.
இதுவரை கிடைத்துள்ள தரவின் அடிப்படையிலே தமிழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக வரும்பொழுது இன்று உள்ள சராசரி காட்டிலும் 50 விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளது. மாவட்டங்கள் என்ற அளவிலே பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டமானது இயல்பு காட்டிலும் மிக அதிகமான மழையை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 154 விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளது.
முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் நண்பர்கள் என்று கூறப்படுவோரின் நிறுவனங்கள் சிலவற்றில் நடந்த வருமான வரி சோதனைகள் குறித்து சிதம்பரம் கண்டனம் தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கையின் வடமாகாணத்தில் புதிய ரக மாங்கன்றுகள் விநியோகிக்கப்பட்டிருப்பது பற்றிய குறிப்பு,
மாமரச் செய்கையில் புதிய ஒரு முறையை அறிமுகப்படுத்துவதற்கு விவசாய திணைக்களத்துக்கு கூடாக நாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த புதிய முறையை அடர் மரச்செய்கை அல்லது அடர் பயிற்செய்கை என்று சொல்வார்கள்.
பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஜிகாதி குழுவுக்கு எதிராக பிரான்ஸ் முன்னெடுக்கும் தாக்குதல்களுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது தொடர்பான திட்டத்திற்கு ஜெர்மனி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்கு நாடாளுமன்றமும் ஒப்புதல் வழங்க வேண்டியுள்ளது. உளவு விமானங்கள், கடற்படை கப்பல் மற்றும் 1200 படையினரை வழங்குவதற்கு ஜெர்மனி எதிர்பார்த்துள்ளது. ஜெர்மனிய படையினர் நேரடியாக களத்திலிருந்து போரிட மாட்டார்கள். இது கடினமாக இருக்கின்ற போதிலும் தேவையான தீர்மானம் என ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் யூர்சுலா வான் டெர் தெரிவித்துள்ளார்.
Das ist eine schwere Entscheidung, aber eine notwendige und es ist ein gefährlicher Einsatz.
தமது படையினரை அனுப்புவது அபாயகரமாக இருப்பதாக தெரிவித்த அவர், ஐஎஸ்க்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் கூறினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் ஜிகாதி குழுவினரால் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து ஜிகாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆதரவு தரும்படி பிரான்ஸ் கோரியதற்கு மதிப்பளித்து ஜெர்மனி ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கல் இதற்கான நடவடிக்கையை எடுத்திருந்தார்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு அமைப்பிற்கு எதிரான வான் தாக்குதல்களை பிரிட்டன் போர் விமானங்கள் தொடங்க வேண்டுமா என்ற முக்கிய விவாதம் பிரிட்டனின் நாடாளுமன்றத்தில் புதனன்று நடக்க இருக்கும் நிலையில் தாக்குதல் நடத்தப்பட வேண்டுமென்ற தனது திட்டத்திற்கு பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு கோரியுள்ளார். அவரது தீர்மானத்தில் உள்ள வாசகங்கள் நாடாளுமன்றத்தின் பொதுச்சபைக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும் என்று கேமரனும் அவரது மூத்த அமைச்சர்களும் தீர்மானித்துள்ளனர். இஸ்லாமிய அரசு அமைப்பிற்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை தொடங்குவது தொடர்பிலும் சிரியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு பரந்துபட்ட மூலோபாயத்தை அமல்படுத்துவது தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் என்று பிரதமர் கேமரன் தெரிவித்துள்ளார்.
சிரியாவில் இயங்கி வரும் அல் நுஸ்ரா இஸ்லாமியவாத கிளர்ச்சி குழு கைதிகள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக லெபனான் படையைச் சேர்ந்த சிலரை விடுதலை செய்துள்ளது. 16 படையினரும் போலீஸ் காவலர் ஒருவரும் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்னர் லெபனான் எல்லை நகரான அர்சாலில் வைத்து அல் நுஸ்ரா கிளர்ச்சி குழுவினரால் பிடிக்கப்பட்டனர். இந்த கைதிகள் பரிமாற்றத்தில் 13 இஸ்லாமியவாதிகளை லெபனான் விடுதலை செய்துள்ளது. இவர்களில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவின் தலைவரான அபுபக்கர் அல் பக்தாதியின் முன்னாள் மனைவியான சஜா அல் துமேலி அடங்குவார். தான் பக்தாதியை பல வருடங்களுக்கு முன்னரே விவாகரத்து செய்துவிட்டதாகவும் தற்போது துருக்கிக்கு செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
சிரிய மோதலை துருக்கிக்கும் தமக்கும் இடையேயான நெருக்கடியாக ரஷ்யா திருப்புவதாக துருக்கி பிரதமர் அஹமத் டவுடோக்லு ரஷ்யாவை சாடியுள்ளார். இஸ்லாமிய அரசு குழுவிடமிருந்து எண்ணெய் வளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே கடந்த வாரம் சிரிய எல்லைப்பகுதியில் வைத்து ரஷ்ய போர் விமானம் ஒன்றை துருக்கி சுட்டு வீழ்த்தியதாக திங்கட்கிழமை அதிபர் புட்டின் துருக்கியை குற்றம் சாட்டினார். இது மாஸ்கோ மற்றும் அங்காரா இடையே வார்த்தை போரை தீவிரமடைய செய்தது. இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகியவற்றை தங்களது பொதுவான எதிரி மீது கவனம் செலுத்துமாறு அமெரிக்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஈராக்கின் ரமாடி நகருக்கு மேற்கே இஸ்லாமிய அரசினரின் முக்கிய நிலைகளில் ஒன்றாக இருந்த தொழிற்சாலையை தாம் கைப்பற்றியுள்ளதாக ஈராக்கிய இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் முதல் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த நகரில் தாக்குதல்களை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது.
ஜாவா கடலில் கடந்த ஆண்டு ஏர் ஏசியா விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதற்கு விமானத்தில் இருந்த கோளாறான பாகமும் விமானிகளின் தவறுகளும் தான் காரணமென்று இந்தோனேஷியாவில் உள்ள விமான விபத்து விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் பயணித்த மொத்தம் 162 பேரும் கொல்லப்பட்டனர். அந்த விமானம் ஏர்பஸ் A320 விமானத்தின் கட்டுப்பாட்டு கணினியிலிருந்து ஒரு சுட்டிணைக்கப்பட்ட பகுதி பிளவுபட்டிருந்ததாக ஜகார்த்தாவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தேசிய போக்குவரத்திற்கான பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. பாரிஸில் நடந்து வரும் சீதோஷ்ண நிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாட்டில் இன்று காடுகள் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த பிபிசியின் மேலதிக செய்திகளை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் உச்சி மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று காடுகள் அழிக்கப்படுவதை தவிர்ப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. காடுகள் அழிக்கப்படுவதை தவிர்ப்பதன் மூலம் புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்துவதற்கு பங்களிப்பு வழங்குவதற்காக பிரேசில், இந்தோனேஷியா, கொங்கோ ஜனநாயக குடியரசு உள்ளிட்ட பல நாடுகள் இணைந்துள்ளன. காடுகளை பாதுகாத்தல் மற்றும் குறைவான கார்பன் வாயுவை வெளியிடக்கூடிய கிராமப்புற வளர்ச்சியை ஏற்படுத்துவது தொடர்பில் முயற்சிகளை எடுக்க உள்ளதாக இந்த நாடுகள் ஒரு அறிக்கையின் மூலம் உறுதியளித்துள்ளன. அரசியல்வாதிகளும் வர்த்தகர்களும் ஒன்றிணைந்து காடுகள் அழிக்கப்படுவதற்கு எதிராக செயற்பட வேண்டுமென இங்கு உரையாற்றிய பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல்ஸ் வலியுறுத்தினார்.
It is very simple. We must save our forests. For there is no plan B to tackle climate change.
இது மிகவும் எளிதானது. நாங்கள் எங்களது காடுகளை பாதுகாக்க வேண்டும். பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு வேறெந்த பெரிய சவால்களும் இல்லை. காடுகள் அழிக்கப்படுவதை தவிர்க்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முன்னர் இருந்ததை விட சிறந்ததாக அவை மீண்டும் மாற்றப்பட வேண்டும்
என்றார் பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல்ஸ். இதனிடையே ஆப்பிரிக்கா தளவாடங்களுக்கான மூலப்பொருட்களையும் பச்சை மரங்களையும் ஏற்றுமதி செய்வதை குறைத்துள்ளதாக இங்கு உரையாற்றிய கானா அதிபர் டிராமனி மஹமா தெரிவித்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று திங்கட்கிழமை இந்த உச்சி மாநாடு துவங்கிய நிலையில் சுமார் 150 நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கு பெற்றனர். COP21 என்று அழைக்கப்படும் இந்த உச்சி மாநாட்டில் கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான நீண்டகால ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பயங்கரவாதிகளால் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு 2 வாரங்கள் கடந்துள்ள பின்னணியில் இந்த உச்சி மாநாடு நடப்பதனால் அங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் சுமார் 40,000 பேர் கலந்து கொள்வார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனில் நடந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாட்டை விட இம்முறை மாநாடு மிக பிரம்மாண்டமாக இருக்கின்ற நிலையில் நீண்டகால நிலையான தீர்வு இந்த மாநாட்டில் எட்டப்படலாம் என ஆர்வலர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். எனினும் இந்த உச்சி மாநாட்டில் முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை விட புவி வெப்பமடைதல் உட்பட காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்த கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு நாடுகளில் ஆர்ப்பாட்ட பேரணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இனி இந்திய குறிப்புகள். இந்திய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் நண்பர்கள் சிலரால் நடத்தப்படுவதாக கூறப்படும் நிறுவனங்கள் சிலவற்றில் இன்று வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனைகளை சிதம்பரம் கண்டனம் செய்திருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவின் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகனான கார்த்தி சிதம்பரத்தின் நண்பர்கள் தொடர்புடைய சில நிறுவனங்களில் மத்திய அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் செவ்வாய்க்கிழமையன்று சோதனை நடத்தினர். இதற்கு ப சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சோதனைகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் சோதனைகள் நடத்தப்பட்டதை அதிகாரப்பூர்வமற்ற வகையில் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் உறுதி செய்தன. ஒரு தனியார் கண் மருத்துவமனை உட்பட 3 நிறுவனங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் எந்தெந்த நிறுவனங்களில் எந்தெந்த இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன என்பது குறித்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிறுவனங்களின் மீதான வருமான வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு தொடர்பாக வருமான வரித்துறையும் ஃபெமா எனப்படும் அந்நிய செலாவணி நிர்வாகச் சட்டத்தின் கீழ் அமலாக்கப் பிரிவும் இந்த சோதனைகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக கார்த்தி சிதம்பரம் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தன்னை குறிவைக்க அரசு விரும்பினால் அதனை நேரடியாக செய்ய வேண்டுமென்றும் தன் மகனின் நண்பர்களை குறிவைக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். தற்போது இலக்காக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு நிறுவனத்திலும் தன் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் பங்கோ பொருளாதார ஆதாயமோ இல்லை என பலமுறை கூறியிருப்பதாகவும் அந்த நிறுவனங்கள் தொழில்முறை ரீதியாக நிர்வகிக்கப்படுவதாகவும் அவர்களை தன் மகனுடன் தொடர்புபடுத்தி துன்புறுத்துவதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் சிதம்பரம் கூறியுள்ளார். இந்த அரசின் தாக்குதலை சமாளிக்க எப்போதும் தான் தயாராக இருப்பதாகவும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து முரளிதரன். தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இன்று வரை பெய்துள்ள மழை சராசரியை காட்டிலும் 50% அதிகமாக இருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களுடன் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் இன்று வரை பெய்துள்ள மழை சராசரியை காட்டிலும் 50% கூடுதலாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் குறிப்பிட்டார்.
இதுவரை கிடைத்துள்ள தரவின் அடிப்படையிலே தமிழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக வரும்பொழுது இன்று உள்ள சராசரி காட்டிலும் 50 விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளது. மாவட்டங்கள் என்ற அளவிலே பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டமானது 7 விழுக்காட்டிலும் மிக அதிகமான மழை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 154 விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளது. இப்பொழுது உள்ள தாழ்வு நிலையின் காரணமாக வரும் நாட்களிலே கடலோர மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனமழையை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரையிலும் மாவட்டம் என்ற அளவிலே பார்க்கும்பொழுது 7 விழுக்காட்டிலும் இன்று வரை 89 விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளது. இன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களுக்கு இன்று ஒரு நாள் அதிக கனமழை வருவதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது
என்றார் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய துவங்கியுள்ள சூழலில் வெள்ள பாதிப்புகளில் ஏற்கனவே சிக்கி தவித்த பொதுமக்கள் மீண்டும் புதிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு டிசம்பர் 7ஆம் தேதி முதல் நடக்கவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். இந்த தேர்வுகள் ஜனவரி 1 வாரத்தில் நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று கல்விக் கூடங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் பல்வேறு வர்த்தக நிறுவனங்களும் 14 பிறகு விடுமுறையை அறிவித்தது. இந்நிலையில் நகரம் முழுவதுமே சாலைகளிலும் ரயில் தண்டவாளங்களிலும் மழைநீர் தேங்கி இருப்பதால் அனைத்து போக்குவரத்துகளும் சில இடங்களில் முடங்கியது. குறிப்பாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதாலும் நகரின் பல முக்கிய இணைப்பு சாலைகளில் சேவை துண்டிக்கப்பட்டதாலும் பொதுமக்கள் அதிக அளவில் அவதியுற்றார்கள். இது தொடர்பாக சென்னை வாசி ஒருவர் கூறிய போது,
என் பேர் ராஜ்குமார், நான் பண்றேன். பெர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பிட்டுருக்கோம். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் பஸ் ஒன்றும் வரல. 15-20 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறேன். பட் எங்கள் ஏரியாவில் ரொம்ப தண்ணி ஓவராக இருக்கு
என்றார் சென்னை வாசியான ராஜ்குமார். நகரத்தின் எல்லா பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ளதால் மீட்பு பணிகளுக்கு செல்லும் ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினரும் சரியான சமயத்திற்கு செல்ல முடியாத நிலை நீடிக்கின்றது. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய வெளியூர் செல்லும் ரயில்களின் சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை மற்றும் திருச்சிக்கு இடையேயான சாலை போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரை இறங்குவதிலும் புறப்பட்டு செல்வதிலும் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. 30-க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த மழையின் காரணமாக தாமதமாகியுள்ளன. தாம்பரம், முடிச்சூர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தற்போது டிராக்டர், JCP இயந்திரங்களை பயன்படுத்தி வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த 2 பகுதிகளிலும் கூட இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை மாவட்ட நிர்வாகம் வெளியேற்றி வருகிறது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களில் தற்போது மழைநீர் புகுந்திருந்தாலும் அவற்றை வெளியேற்ற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையை சுற்றியுள்ள அனைத்து ஏரிகளிலும் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியுள்ளதால் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மழையின் காரணமாக தமிழகத்தில் உள்ள 89 பெரிய நீர்த்தேக்கங்களில் 45 நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர், சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், Facebook, Twitter, Google+, Instagram மற்றும் YouTube மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் HIV தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கையில் வருடாந்தம் அதிகரிப்பு காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் பாலியல் தொற்றுநோய் தடுப்பு திட்ட இயக்குநரான டாக்டர் சிசிர லேனகே தெரிவித்துள்ளார். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்வொன்றில் இந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு வாரமும் எச்ஐவி தொற்றுக்குள்ளான 4 பேர் புதிதாக இனம் காணப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார்.
அதனால் அப்படி மேவெனக்கோட்ட சத்திய கட்ட எச்ஐவி ஆசாதித்தான் ஹத்தரதினை கோயாகணும் அப்ப அப்படி கோயாகணும்னு நமதினை
உண்மையாக பார்த்தோமானால் நாங்கள் ஒரு கிழமைக்கு 9 பேரை இனம் காண்க வேண்டும். ஆனாலும் 4 பேரையே இனம் காண்கிறோம். அதிலும் அதிகமானவர்கள் எங்களுடைய கிளினிக்களுக்கு வந்து அவர்கள் இரத்த பரிசோதனையை செய்யாமையே ஒரு காரணமாக உள்ளது. 1986 முதலாவது எய்ட்ஸ் கேஸ் இலங்கையில் ரிப்போர்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஒரு வெளிநாட்டவர். அதன் பின்பு 1987 முதல் இலங்கையர் எச்ஐவி தொற்றுக்கு உள்பட்டதை கண்டுபிடித்தோம். எங்கள் மதிப்பீடுகளின்படி 3600 பேரை நாங்கள் கண்டறிய வேண்டும். ஆனாலும் இன்று வரை 2141 பேரை தான் இனம் கண்டுள்ளோம். 357 பேர் இன்று வரை இறந்துள்ளார்கள். இறந்தவர்களுடன் 587 பேர் எய்ட்ஸினால் பிடிக்கப்பட்டுள்ளார்கள்
என்றும் குறிப்பிட்டார் டாக்டர் சிசிர லேனகே. எச்ஐவி தொற்றிலிருந்து தடுப்பதற்கு சுகாதார அமைச்சினால் பல்வேறு வேலைத்திட்டங்களும் விழிப்புணர்வு செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றார். மட்டக்களப்பு மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலைத்திட்ட பொறுப்பாளர் டாக்டர் அனுஷியா ஸ்ரீசங்கர்.
விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முதல் மக்களுக்கு எவ்வாறு பரவுது என்றதை வந்து விழிப்புணர்வு நடவடிக்கை சொல்லப்படுகின்றது. மற்றது எவ்வாறு அதை பரிசோதிக்கலாம், எந்த இடங்கள்ல பரிசோதிக்கலாம், எவ்வாறு அதுக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்றதுதான் எங்களோட தடுப்பு முறைகளுக்குள்ள இருக்கிற மெயினான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் அல்லது விழிப்புணர்வு டிராமா மூலம் நாங்க செய்யற விஷயம். இதை நாங்க தடுக்கிறதுக்கு, இதை நாங்க இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு செய்திருக்கிறோம். ஒன்று வந்து கர்ப்பமடைந்த தாய்மார் எல்லாருக்குமே வந்து நாங்க எச்ஐவி பரிசோதனை செய்யறோம். இரண்டாவதாக குருதி மூலம் பரவுறதுக்கு தடை செய்யறதுக்கு ஒவ்வொருவருக்கும் புது, அதாவது தொற்றடைந்த ஊசிகளையோ இல்ல தொற்றடைந்த குருதி சம்பந்தமான பதார்த்தங்களையோ பாவிக்க விடுறதில்லை. ஆனால் அவங்கள வந்து ட்ரக் சில போதை பொருள்கள் வந்து அவங்க ஊசி மூலம் பாவிக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு சில வேளையில பொருந்தாம போகுது. அப்படியா இருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்க அவங்க ஐடென்டி பண்ணக்கூடிய ஆக்களுக்கு நாங்க அவங்களுக்கு பிளட் டெஸ்டிங் செய்யறோம். குருதி எங்க பரிமாற்றம் ஒரு ஆள்ல இருந்து மெட்டாளுக்கு பரிமாற்றம் செய்யக்குள்ளையும் வந்து நாங்க எல்லா பிளட்டும் வந்து எச்ஐவிக்கு பரிசோதனை செய்தால் ஒரு ஆள்ல இருந்து மெட்டாளுக்கு ஏற்றப்படுகின்றது. பாலியல் மூலம் பரவுறத வந்து சில வேளையில எங்களுக்கு கஷ்டம். என்ன சொன்னால் யாரு அந்த மாதிரியான தொடர்புகள்ல இருப்பாங்கன்னு தெரியாதால நாங்க பாலியல் தொழிலாளர்கள் இருந்து சில பேர் தங்களை இனம் கண்டு வாராக்களுக்கு நாங்க வந்து எச்ஐவி பரிசோதனை செய்யறோம். அல்லது அப்படியான தொழிற்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய ஆக்கள் என்றாக்களுக்கு அவங்க இடங்களுக்கு போய் நாங்க ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தி அதுக்கு பிறகு டெஸ்டிங்களை செய்யறோம். அப்படி அதன் மூலமும் கட்டுப்படுத்த இயலாத ஆக்களுக்கு நாங்க சொல்றோம் பாதுகாப்பான உடல் உறவுண்டக்குள்ள அட்லீஸ்ட் பாதுகாப்பு உரைகளை, அதாவது கொண்டம்ஸ் பாவிச்சவங்க தங்களோட உடல் உறவுகள் அப்படி இது
இலங்கையின்
வடமாகாணத்தில் புதிய குட்டையரக மாமரக் கன்றுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் வவுனியாவில் இருந்து மாணிக்க வாசகம்.
வட இலங்கையில் புதிய முறையிலான உயரம் குறைந்த மாமரக்கன்றுகளை பயிரிட்டு மாம்பழம் உற்பத்தி செய்யும் நடவடிக்கை மன்னார் மாவட்டத்தில் முதற் தடவையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பழச்செய்கை திட்டத்தை வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கின்றார். முதற்கட்டமாக மன்னார் மாவட்டத்தில் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் பழமரச் செய்கையை மேற்கொள்வதற்குரிய மாங்கன்றுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. வடபகுதியில் உற்பத்தியாகும் கருத்த கொழும்பான் மற்றும் விளாட்டு மாம்பழ வகைகளை வர்த்தக ரீதியில் ஏற்றுமதி செய்யத்தக்க வகையில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மீள்குடியேறியுள்ள குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் என்று வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் பிபிசி தமிழசையிடம் நம்பிக்கை வெளியிட்டார். வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மரநடுகை மாதத்தின் மரநடுகை செயற்பாட்டின் கீழ் இந்த பழமர உற்பத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
தரமான பழங்களை தேக ஆரோக்கியம் கருதி உள்ளூரில் நுகர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுடன் பழங்கள்
மாமரங்களினுடைய ஏற்றுமதியை மேம்படுத்துவதையும் ஒரு நோக்கமாக கொண்டிருந்தோம். ஆகவே இதன் அடிப்படையில் மாமர செய்கையில் புதிய ஒரு முறையை அறிமுகப்படுத்துவதற்கு விவசாய திணைக்களத்துக்கூடாக நாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த புதிய முறையை அடர் மரச்செய்கை அல்லது அடர் பயிர்ச்செய்கை என்று சொல்வார்கள். மரங்களுக்கு இடையிலான இடைவெளிகளை மிக குறுகிய அளவுக்கு கொண்டு வரும். அதே நேரம் மரங்களையும் பெரிய அளவுக்கு உயர விடாமல் கை கட்டிய தூரத்திலேயே வளர்க்கின்ற இந்த முறையைத்தான் அடர் பயிர்ச்செய்கை என்று சொல்லி சொல்கின்றோம். இந்த வகையில் மன்னாரில் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் 100 விவசாயிகள் ஏறத்தாழ 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாமரச்செய்கையை இந்த புதிய முறையில் செய்ய இருக்கின்றார்கள். இதற்காக அவர்களுக்கு நாங்கள் வடக்கின் பிரசித்தி பெற்ற மாநிலமான கருத்த குழும்பானம் அத்தோடு விளாட்டு மாமரக்கன்றுகளும் ஏறத்தாழ 2478 மாமரக்கன்றுகளை நாங்கள் விநியோகித்துள்ளோம்.
யுத்தம் நடைபெற்று முடிந்து 6 வருடங்களுக்கு மேலாகின்றது. நீகுடியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு முறையான வாழ்வாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் உங்களுடைய இந்த பழ மர செய்கை உற்பத்தி எந்த வகையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யும் நினைக்கிறீங்க?
இது முதலாவது அவர்களினுடைய பழ நுகர்ச்சியை கூட்டும். அவர்களினுடைய தேக ஆரோக்கியத்துக்கு பழங்களினுடைய நுகர்வு அவசியம். இதற்கு அப்பால் பழங்களை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். ஆகவே இப்பொழுது வவுனியாவில் இருந்து ஒரே அளவு ஒரே பருமன் ஒரே நிறை கொண்ட பப்பாசி பழங்களை எங்களுக்கு வெளிநாடுகளினால் ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கின்றதோ அதே மாதிரி இந்த மாம்பழங்களினுடைய தரத்தையும் பேணி எங்களினால் ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கும். இது சில வருடங்கள் எடுத்தாலும் கூட நிச்சயமாக பொருளாதார ரீதியாக எங்களுடைய மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறதாகத்தான் இருக்கும்.
பொதுவான மாமரங்களை பார்த்தீர்களானால் வருடத்தில் ஒரு முறை அல்லது 2% தான் அவைகள் காய்க்கும். அவற்றிலிருந்து நீங்கள் உற்பத்தியை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த புதிய நடைமுறையின் மூலம் எவ்வாறான உற்பத்தியை நீங்க எதிர்பார்க்கிறீங்க?
எங்களிடம் வருடம் பூராவும் காய்ப்பதற்கு ஏற்ற வகையில் கூட மாமரக்கன்றுகளை நாங்கள் மராமத்து செய்ய முடியும். மராமத்து என்கிறது பராமரிப்பு என்கின்றது. இந்த பராமரிப்பு என்கின்றது கத்தரித்தல் முறை மூலம் நாங்கள் அதை உயரமாக வளர விடாமல் குறிக்கப்பட்ட கால இடைவெளிகளில் நாங்கள் கத்தரிப்பை மேற்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு தடவை கன்றில்லாமல் வருடத்தில் பல தடவைகளில் காய்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நடைமுறையில் அது சாத்தியமாக இருக்கு.
இந்த மரங்களின் அதிபட்ச உயரம் எவ்வளவுக்கு நீங்கள் பராமரிக்க முடியும்?
அதாவது இவ்வளவு காலமும் நாங்கள் மாமரங்களை வந்து தடிகளினாலும் உயரிய கம்புகளினாலும் தான் பழங்களை பிடுங்கி வைத்திருந்தோம். இது சாதாரணமான ஒரு மிளகாய் செடியில் எவ்வாறு மிளகாய்களை பறிக்க முடியுமோ அதே போன்று எங்களுடைய கை கட்டிய தூரத்தில் கைகளினாலேயே இவற்றை நாங்கள் பறித்துக் கொள்ள முடியும். இது எங்களுடைய பாரம்பரிய இனமான கருத்த கொழும்பான் மாமரம். ஆனா அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட நல்லின சேர்ந்த எந்த விதமான கலப்பும் இல்லாத தூய கருத்த குழும்பான் மாமரங்களும் விளாட்டு மரக்கன்றுகளும் தான் நியமிக்கப்பட்டன
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கைக்கு நோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீல்.
வணக்கம் நேர்களே. அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில் நாம் இணைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தும் வைஃபையை விட 100 மடங்கு வேகமான இணைய பயன்பாட்டு அனுபவத்தை கொடுக்கும் லைஃபை குறித்த தகவல்களை பார்க்கலாம். இணைய பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பம் காலத்திற்கு காலம் பரிணாம வளர்ச்சி கண்டு வருகிறது. வைஃபை காலம் மாறி தற்போது லைஃபை காலத்தினுள் வெற்றிகரமாக காலடி எடுத்து வைத்துள்ளோம். வைஃபையை பயன்படுத்தி இணையத்தை பாவிப்பதிலும் 100 மடங்கு வேகத்துடன் புதிய தொழில்நுட்பமான லைஃபை செயல்படுகிறது. கண்ணுக்கு புலப்படும் ஒளிக்கற்றைகளைக் கொண்டு இணையத்தை பாவிப்பதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பமே லைஃபை ஆகும். லைஃபை வயர்லெஸ் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதிவிரைவான இணைய பாவனை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வைஃபை மற்றும் லைஃபை ஆகிய இரண்டுமே இணைய பாவனைக்கான கம்பியில்லா தொழில்நுட்பமாயினும் கண்ணுக்கு புலப்படாத ரேடியோ அலைவரிசை ஊடாக வைஃபை இணைய பாவனைக்கான சேவை வழங்கப்படுகிறது. ஆனால் வைஃபையை விட 100 மடங்கு வேகமாக தொழிற்படும் லைஃபையை பெறுவதற்கு சாதாரண LED மின்குமிழ், இணைய இணைப்பு மற்றும் போட்டோ டிடக்டர் ஆகியன போதுமானவையாகும். இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக வினாடியொன்றிற்கு 1 GB வரையிலான வேகத்தில் இணைய பாவனையை பெறலாமென இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ள வெல்மினி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒளிக்கற்றை வாயிலாக இந்த லைஃபை இணைய பாவனை தொழில்நுட்பம் அலுவலகம் ஒன்றில் வெற்றிகரமாக பரீட்சிக்கப்பட்ட பின்னரே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் அடுத்து வரும் 3 அல்லது 4 ஆண்டுகளுள் வாடிக்கையாளர்களை சென்றடையும் என இந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி தீபக் சோலாங்கி தெரிவித்தார். லைஃபையில் பாவிக்கப்படும் கண்ணுக்கு புலப்படும் ஒளிக்கற்றைகள் வைஃபையில் பயன்படுத்தப்படும் ரேடியோ அலைவரிசைகளை விட 10,000 மடங்குகள் பெரியதாகும். எடின்பரோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹரால்ட் ஹாஸ் 2011 நடைபெற்ற டெட் மாநாட்டில் லைஃபை என்ற தொழில்நுட்பத்தை முதல் முறையாக தெரிவித்திருந்தார். வைஃபை தொழில்நுட்பத்தில் ரேடியோ அலைவரிசைகள் பாவிக்கப்படுவதால் அவை மருத்துவமனைகள், விமானங்கள் மற்றும் குறிப்பிட்ட சில இடங்களில் பயன்படுத்துவதற்கு தடையுள்ளதால் லைஃபை தொழில்நுட்பம் மூலமாக இந்த குறையை போக்கிக் கொள்ளலாம் என பேராசிரியர் அன்று கூறியிருந்தார்.
Where we have light, for example, in street lights, we have lights at home, lights in cars, we have lights in aircrafts, we have lights in hospitals. And I'm touching upon 2 examples already, like hospitals and aircraft cabins, where typically RF communications is disallowed, radio communications is disallowed. And
இன்று பேராசிரியர் ஹாரல்ட் ஹாஸின் கனவு மெய்யாக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து, நத்தர் காலங்களில் வீடுகளில் வைஃபையின் தரம் மிகவும் குறைந்ததாக காணப்படுவதற்கு வீடுகளில் இருக்கும் நத்தார் மரங்களில் உள்ள மின்குமிழ்களும் ஒரு காரணம் என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். அதனை பரிசோதித்து பார்ப்பதற்கு செயலிகளையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல் ஒன்று. வீடுகளில் வைஃபை இணைப்பு சரியாக கிடைக்காமல் போவதற்கு சாதாரணமாக வீட்டில் பாவிக்கப்படும் பேபி மானிட்டர்கள், மைக்ரோவேவ்கள் போன்ற இலத்திரனியல் சாதனங்களின் பயன்பாடு முக்கிய காரணிகள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் நத்தார் காலங்களில் வீடுகளில் நத்தார் மரங்களில் அலங்கரிக்கப்படும் மென்குமிழ்களும் வைஃபையின் வேகத்தை குறைக்கும் என பிரித்தானியாவில் தொலைத்தொடர்புகளின் தரங்களை கண்காணிக்கும் அமைப்பான ஆஃப்கோம் தெரிவித்துள்ளது. வைஃபையின் தரத்தை கண்காணிக்கவென அந்த அமைப்பு செயலியொன்றையும் வெளியிட்டுள்ளது.
You then get some advice, which to me doesn't look particularly useful. It says, move your router, do this, do that, do the other. It doesn't seem to be giving you any specific advice that you couldn't have found out anyway. But there we are. That's Ofcom's Wi-Fi checker.
இந்த செயலிகள் வைஃபையின் தரத்தை அறிந்து கொள்ள உதவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து, பாரிஸில் நடந்து வரும் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று உலகின் காடுகளை பாதுகாப்பது பற்றி பேச்சுக்கள் பெரும்பாலும் நடக்கின்றன. கடந்த முறை பருவகால மாநாட்டின் போது உலகில் அதிக அளவில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் நாடான சீனா கடுமையான நடவடிக்கைகளை இலக்குகளாக நிர்ணயிப்பதற்கு இணங்கி இருக்கவில்லை. ஆனால் சீனா இப்போது தனது போக்கை மாற்றிக்கொண்டு கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது.
ஆசியாவின் மத்தியில் உள்ள இந்த சிங்ஹாய் திபெத் பீடபூமிக்கு அந்த பிராந்தியத்தின் காலநிலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு உண்டு. ஆனால் இப்போது பருவநிலை மாற்றம் ஏற்படுத்திய பேரழிவின் நேரடி சாட்சியாக அது மாறிவிட்டது. பனிப்பாறைகள் சுருங்குகின்றன, குளிர்காலத்தில் புல்வெளிகளை பாதுகாத்த பனிப்படிமங்கள் மறைந்து வருகின்றன, காற்று மண்ணை அள்ளி சென்ற பின்னர் மிஞ்சியிருப்பது இதுதான். கோபப்படுவதால் பயனில்லை என்று கூறும் சே சுன்ஜா, இயற்கையும் தங்களின் வாழ்க்கையும் மாறி வருவது துயரத்தை தான் தருகிறது என்கிறார்.
இந்த பகுதியே பாலைவனமாக மாறி வருவது கொடூரமானது. நான் சிறுவனாக இருந்தபோது இந்த புல்வெளிகள் எங்கும் நீண்ட செடிகளும் பூக்களும் தான் நிரம்பியிருந்தன. ஆடுகளுக்கு உணவு கிடைப்பதில்லை. இப்படியே ரொம்ப நாட்கள் இருக்க முடியாது.
காரணம் இதுதான். சீனாவின் நிலக்கரி சார்ந்த பொருளாதாரம்தான் அதனை உலகின் பெரிய கரியமில வாயு வெளியேற்ற நாடாக மாற்றியிருக்கிறது. அத்தோடு புவி வெப்பமடைதலின் விளைவு ஒரு புறத்தில் வெள்ளப்பெருக்குக்கும் மறுபுறம் பாலைவனத்துக்கும் காரணமாகிறது. இப்போது மாற்று முயற்சிகள் பெரிய அளவில் நடக்கின்றன. மாசற்ற இயற்கை வழி மின்சார உற்பத்தியில் சீனாதான் உலகிலேயே அதிகம் முதலீடு செய்திருக்கிறது. புல்வெளி பிரதேசம் பாலைவனமாக மாறிப்போன சிங்ஹாயில் சீனா மிகப்பெரிய சூரிய சக்தி பண்ணையை உருவாக்குகிறது. மின்சக்தி புரட்சியில் சூரிய சக்திக்குத்தான் எதிர்காலம் என்று சீனா நம்புகிறது. இயற்கை சக்தி தொழில்நுட்பங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தவும் அது விழைகிறது. ஆனால் எதிர்காலத்தில் காற்றையும் சூரிய சக்தியையும் மட்டுமே பயன்படுத்தும் நிலைக்கு சீனா முன்னேறினாலும் திபெத்தில் ஆடு மேய்ப்பவர் இழந்துவிட்ட வாழ்க்கை முறையை அதனால் மீண்டும் பெற்றுத்தர முடியாது. அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புரிந்தசீலன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கின் ரமாடி நகருக்கு மேற்கே இஸ்லாமிய அரசினரின் முக்கிய நிலைகள் ஒன்றாக இருந்த தொழிற்சாலையை தாம் கைப்பற்றியுள்ளதாக ஈராக்கிய இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் புகழ்பெற்ற நினைவுச் சின்னமான தாஜ்மஹால் ஒரு இந்து கோயில் என கூறப்படுவதை இந்திய அரசு மறுத்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.